நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களை, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் கறவை மாடுகளுக்கு பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பமான ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் பொங்கலூரில் அமைந்திருக்கும் வேளாண் அறிவியல் நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சித்ரா அவர்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
அன்பார்ந்த விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் உரையாட போவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கறவை மாடுகளை பற்றி சில முக்கியமான தகவல்கள். கறவை மாடு வளர்ப்பில் வந்து தீவனங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா இந்தியா வந்து பால் உற்பத்தியில் வந்து உலகிலேயே முதலிடம் இருந்தாலும் கறவை மாடுகளின் எண்ணிக்கையினுடைய ஒப்பிடும்போது பால் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு நம்ம ஆராய்ஞ்சோம்னா, நம்மளுடைய தீவன பற்றாக்குறை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. தீவன பற்றாக்குறை அதே சமயத்தில் வந்து சரிவிகிதமான தீவனங்கள் அளிக்காமையும் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. இப்போ கறவை மாடு வளர்ப்பில் ரொம்ப முக்கியமானது தீவனங்கள், அது உங்களுக்கே தெரியும். அந்த தீவனங்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய செலவு, அதுக்காகவே நம்ம வந்து 50-60% வந்து கறவை மாடு வளர்ப்போர் வந்து செலவழிக்கிறாங்க. ஸோ அந்த தீவனங்கள் என்ன அப்படின்னு பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கறவை மாடு வளர்ப்போரும் என்னென்ன தீவனங்கள் கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா தீவனங்கள் கறவை மாடுகளுக்கு கொடுக்கறதுல 3 வகையாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது பசுந்தீவனங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பசுந்தீவனங்களை வந்து நம்ம மேய்ச்சல் மூலியமா மாடுகளுக்கு கொடுக்கலாம், அதே சமயத்தில் உற்பத்தி செய்தும் நம்ம கறவை மாடுகளுக்கு கொடுக்கணும். அந்த பசுந்தீவனங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான பசுந்தீவனங்கள் இருக்குது. அதில் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா புல்வகை பசுந்தீவனம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த புல்வகை பசுந்தீவனங்கள் அதில் முக்கியமாக கம்பு நேப்பியர் தீவனப்புல், கொழுக்கட்டை, இந்த மாதிரி தீவனப்புல்களை கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தானிய வகை தீவனப்பயிர்கள், மக்காச்சோளம், சோளம், கம்பு, இந்த மாதிரி தானிய வகை தீவனப்பயிர்களையும் கொடுக்கலாம். அடுத்ததாக பயிர் வகை, இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. புரதச்சத்து நிறைந்த பயிர் வகை தீவனங்களையும் கொடுக்கணும். அடுத்தது மர இலை தீவனங்களும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பசுந்தீவன வகைகளை நம்ம வந்து கறவை மாடுகளுக்கு கொடுத்தணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அடர்த்தீவனம், கான்சென்ட்ரேட் ஃபீடுன்னு சொல்லுவோம். பல மாவு பொருட்கள், புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் கலந்து நம்ம கொடுக்கறது வந்து அடர்த்தீவனம்னு சொல்லுவோம். அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்தது உலர்த்தீவனம், எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உலர்த்தீவனம், வைக்கோல், சோளத்தட்டை, இந்த மாதிரி இதையும் உலர்த்தீவனங்கள் கொடுக்கணும். ஸோ தீவனங்கள் வந்து கறவை மாடு வளர்ப்போர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்திருக்கணும். ஸோ இந்த 3 வகையான தீவனங்களில் இன்னைக்கு நம்ம அதிகமாக பார்க்கறது பசுந்தீவனங்களுடைய முக்கியத்துவம். ஸோ பசுந்தீவனங்கள் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, கறவை மாடு வளர்ப்போர் ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா, அதனுடைய மாட்டின் எடையில் 8-10% பசுந்தீவனம் கண்டிப்பாக கறவை மாடுகளுக்கு கொடுக்க வேண்டும். ஸோ அப்போ தான் மாடுகளுடைய பால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன முக்கியத்துவம், ஸோ பசுந்தீவனங்கள் ஏன் கொடுக்கணும், எதனால் கொடுக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு கறவை மாடு வளர்ப்போரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பசுந்தீவனத்தில் உள்ள புரதத்தில் ஆர்ஜினின், லைசின், குளுடாமிக் அமிலம் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் தான் கறவை மாடுகளுடைய உடல் வளர்ச்சிக்கும் பால் உற்பத்தி திறனுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பசுந்தீவனங்களில் உயிர் சத்து, அதாவது விட்டமின் சொல்கிறோம்ல, அந்த உயிர் சத்து அதிக அளவில் இருக்கிறது. அதே மாதிரி மினரல்ஸ் அப்படிங்கிற தாது சத்துக்களும் அதிக அளவில் இருக்கிறது. ஸோ இந்த உயிர் சத்து, தாது சத்து, இவை இரண்டுமே கறவை மாடுகளுக்கு மிக முக்கிய பங்களிக்கிறது. அதனுடைய உடல் செயல்பாட்டிற்கும் இனப்பெருக்கத்திற்கும் பால் உற்பத்தி திறனுக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பசுந்தீவனங்களில் முக்கியமாக பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பீட்டா கரோட்டின் என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏங்கிற உயிர் சத்து இந்த பீட்டா கரோட்டின் மூலமாக தான் கறவை மாடுகளுக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த பீட்டா கரோட்டின் மூலம் கிடைக்கும் விட்டமின் உயிர் சத்து, விட்டமின் ஏன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த உயிர் சத்தினுடைய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மிக முக்கிய பங்கு கறவை மாடு வளர்ப்பில் பங்களிக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை உருவாதற்கு, கருமுட்டை வெளியாதல், இனப்பெருக்கம், இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணியாக அந்த விட்டமின் ஏங்கிற உயிர் சத்து இருக்குது. ஸோ அதனால் நமக்கு சினை பிடிக்காமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப நம்ம கம்பல்சரி கண்டிப்பாக நம்ம பசுந்தீவனங்கள் கொடுக்கணும். அது மூலியமாக நம்மளுடைய விட்டமின் ஏ உயிர்ச்சத்து கறவை மாடுகளினுடைய உடலுக்கு போதுமான அளவு கொடுக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பசுந்தீவனங்கள் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். கலப்பின மாடுகள் அப்படிங்கிறப்ப உடலுக்கு குளிர்ச்சி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும், ஆரோக்கியமும் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த பசுந்தீவனங்கள் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய கறவை மாடுகளுக்கு தேவையான அளவு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். தேவையான அளவு அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி அதனுடைய உடல் எடையில் 8-10% பசுந்தீவனங்கள் கொடுக்க வேண்டும். ஸோ அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் ஆஸ்திரேலியா, டென்மார்க், நியூசிலாந்து போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கறவை மாடுகள் வந்து அதிக உற்பத்தி திறன் கொடுக்குது. அவங்க அதிகமாக பசுந்தீவனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய பால் உற்பத்தி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பால் உற்பத்தியை விட அதிகமாக இருக்குது. பால் உற்பத்தி திறன் ஒரு கறவை மாட்டுடைய பால் உற்பத்தி திறன் அதிகமா இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோடை காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பசுந்தீவனம் உற்பத்தி செய்யுதுங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேய்ச்சல் நிலம் வந்து வர வர குறைந்து கொண்டே போகுது. உங்களுக்கே தெரியும், அதே மாதிரி மேய்ச்சல் நிலம் வந்து மற்ற பயிர்கள் பயிரிடுவதற்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நம்மளால தீவன பயிர்கள் வந்து உற்பத்தி செய்கிற நிலப்பரப்பு வந்து சமீப காலமாக குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த தொழில்நுட்பம் வந்து தற்சமயம் மக்களிடையே பரவலாக்கப்பட்டு வருகிறது. ஸோ அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளில் கேட்டிருக்கலாம், ஹைட்ரோபோனிக் தொழில்நுட்பம். ஸோ ஒரு சிறந்த தொழில்நுட்பம் ஹைட்ரோபோனிக் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது, மண் இல்லாமல் தாவரங்களை வளர்க்கும் ஒரு தொழில்நுட்பம், அதுதான் ஹைட்ரோபோனிக் தொழில்நுட்பம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ஹைட்ரோபோனிக் தொழில்நுட்பம் மூலம் கறவை மாடுகளுக்கு எப்படி தீவனத்தை உற்பத்தி செய்து எப்படி கொடுக்கிறது அதை பற்றி நம்ம வந்து விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹைட்ரோபோனிக் தொழில்நுட்பம் இந்த நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த தொழில்நுட்பம். ஹைட்ரோபோனிக்ங்கிறது மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்த்து பயன்படுத்துவது. இந்த கால்நடைகளுக்கோ அல்லது கறவை மாடுகளுக்கோ பசுந்தீவனங்களை எவ்வாறு ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் வளர்ப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ் நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம தானிய வகை தீவனங்களையும் பசு பயிர் வகை தீவனங்களையும் நம்ம உற்பத்தி செய்யலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு சிறிய இடத்துல வந்து மண் இல்லாமல் பசுமை குடிலில் பசுந்தீவனங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கறவை மாடுகளின் தீவன தேவைக்கேற்ப பசுந்தீவனங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஸோ இந்த மாதிரி பசுமை குடில் வைத்து ஹைட்ரோபோனிக்ஸ் மூலம் பசுந்தீவனங்கள் உற்பத்தி செய்யும் போது ஒரு 450 சதுர அடியில் பார்த்தீங்கன்னா 1 டன் அளவுக்கு நம்ம தினமும் பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்யலாம். 450 சதுர அடியில் 1 டன் பசுந்தீவனங்கள் தினமும் உற்பத்தி செய்யலாம். ஸோ எந்தெந்த தீவனங்களை உற்பத்தி செய்யலாம், எவ்வாறு செய்யலாம்ங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கணும். இந்த மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம தானிய வகை தீவனங்கள் மக்காச்சோளம், சோளம், கம்பு, ராகி, கேழ்வரகு, சாமை இந்த மாதிரி தானிய வகை தீவனங்களையும் உற்பத்தி செய்யலாம். அதே சமயம் பயிர் வகை புரதச்சத்து நிறைந்த பயிர் வகை தீவனங்கள் சணப்பை, கொள்ளு, பட்டாணி இந்த மாதிரி தீவனங்களையும் நம்ம உற்பத்தி செய்யலாம். ஸோ இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது குறுகிய காலத்தில் நம்மளுக்கு வந்து தீவனம் பசுந்தீவனம் கிடைக்கும். இந்த வகை தீவனங்கள் வந்து 8-10 நாட்களில் வந்து 1 அடி அளவுக்கு வளர்ந்துரும். அந்த 1 அடி அளவுள்ள தீவனத்தை வேர்களோடு சேர்த்து நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இதன் மூலம் கால்நடைகளுடைய பசுந்தீவன பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதோடு வருடம் முழுவதும் பசுந்தீவனம் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் நிலம் வந்து குறைவாக இருக்கிறது. அதே சமயம் வருடம் முழுவதும் மேய்ச்சல் நிலம் கிடைப்பதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. ஸோ கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா பசுந்தீவன பற்றாக்குறை பெரும்பாலான மாடுகளில் ஏற்படுகிறது. ஸோ இதன் மூலமாக தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து பால் உற்பத்தி திறன் குறைவது, அதே சமயத்தில் சினை பிடிக்காத பிரச்சனையும் ஏற்படுகிறது. அதுக்காக தான் நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் மூலம் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்து கறவை மாடுகளுக்கு கொடுப்பதன் மூலம் வருடம் முழுவதும் பசுந்தீவனம் கிடைக்கும், அதே சமயத்தில் பால் உற்பத்தி அதிகரிப்பதோடு சினை பிடிக்காமை என்ற பிரச்சனையையும் நிவர்த்தி செய்யலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மூலம் ஒரு தானிய வகை தீவனமான மக்காச்சோளத்தை எப்படி பசுந்தீவனமா உற்பத்தி செய்யறது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தானிய வகையும் பண்ணலாம், பயிர் வகையிலையும் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இப்போ பார்க்கறது மக்காச்சோளத்திலிருந்து எப்படி பசுந்தீவனம் உற்பத்தி செய்யறது ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. ஸோ இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்ல முளைப்பு திறன் கொண்ட பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தாத மக்காச்சோள விதைகளை தேர்ந்தெடுத்துக்கணும். அதுதான் முக்கியம். விதைகள் நல்லா இருக்கணும், மக்காச்சோள விதைகள். ஸோ இந்த மக்காச்சோள விதைகளை நம்ம 24 மணி நேரம் ஒரு நாள் தண்ணீரை ஊற வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து வடிச்சிட்டு ஒரு துளையிட்ட பிளாஸ்டிக் தட்டு, நிறைய பிளாஸ்டிக் தட்டு நம்ம வீட்டிலலாம் பார்த்துருப்போம்லங்க, பிளாஸ்டிக் தட்டு ட்ரேன்னு சொல்லுவோம் இல்லைங்க, பிளாஸ்டிக் ட்ரே, அதில் வந்து கீழே சின்ன சின்ன ஹோல் போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து நம்ம மக்காச்சோளத்தை வந்து நல்லா ஒரு 24 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்த நன்கு முளைப்பு திறன் கொண்ட மக்காச்சோள விதைகளை நன்றாக பரப்பிடணும். அந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து நல்லா பரப்பிடணும். ஏற்கனவே நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ட்ரே மேலே ஒரு சாக்கு பை, இந்த சணல் சாக்கு இருக்குல்லங்க, அந்த சாக்கு பையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு மேலே வந்து மூடி வச்சிடணும். நிறைய அந்த மாதிரி பிளாஸ்டிக் நம்ம வீட்டில் எவ்வளோ கறவை மாடுகள் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த விதைகளை பரப்பிட்டு பிளாஸ்டிக் ட்ரேயில் போட்டுட்டு சாக்கு பையை அது மேலே மூடி விட வேண்டும். அந்த சாக்கு பையை இருக்குல்லங்க சணல் சாக்கு சொல்கிறோம்ல, அந்த சாக்குல வந்து ஒவ்வொரு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்க தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்போதான் மக்காச்சோளத்தினுடைய ஈரப்பதம் வந்து எப்பவுமே குறையாம இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக் ட்ரே வந்து நம்ம ஒரு சின்ன பசுமை குடில் மாதிரி அமைச்சு ரேக் போட்டுட்டு ஒவ்வொரு ரேக்லயும் இந்த ட்ரேவை ஒன்றன் பின் ஒன்றா நம்ம அடுக்கிடணும். அழகா அடுக்கிட்டோம்னா பசுமை குடிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் அதிகம் படாது. நம்ம பசுமை குடில் அமைச்சிருக்கிறோம் ஏற்கனவே, உதாரணமா ஒரு 450 சதுர அடியில, அதுல அந்த ரேக் போட்டுட்டு பிளாஸ்டிக் ட்ரேகளை ஒன்றன் பின் ஒன்றா வச்சிடணும். இதுல வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து சூரிய ஒளி படவே கூடாது. இதை பார்த்தீங்கன்னா 3வது நாள் தான் லேசாக வந்து மக்காச்சோளம் முளைவிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோளத்தை வந்து பிளாஸ்டிக் தட்டை ஒன்றன் பின்னா நல்ல மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு நீட்டாக அந்த ட்ரேயில் வந்து அடுக்கி வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3வது நாளுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் 3-4 மணி நேரத்துக்கு ஒருக்க ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்ல தண்ணி, அதே மாதிரி 4வது நாள்லேருந்து உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா லேசாக ஸ்ப்ரே பண்ணணும் அந்த மக்காச்சோள முளைவிட்ட இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் கைத்தெளிப்பான் மூலியமாக பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் பஸ்குடியில் அமைச்சிட்டு அதில் வந்து ஆட்டோமேட்டிக் ரெயின்கன் மாதிரி ஸ்ப்ரே மாதிரி ஒன்று வச்சிட்டோம்னா ஒரு 3 hours வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரே மைல்டாக அப்படியே ஸ்ப்ரே ஆகிற மாதிரி அந்த ட்ரேயில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம உள்ளே போய் கைத்தெளிப்பான் மூலியமாக ஒவ்வொரு இடத்துலையும் செஞ்சிட்ருக்கிற இந்த வேலை நேரம் நமக்கு குறையும். அதாவது ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரே மெஷின் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் இருக்கிற மக்காச்சோள விதைகள் வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் கழித்து ஒரு 8வது நாளில் வந்து 1 அடி உயரத்திற்கு அழகாக வளர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வயல்களில் ஒரு மக்காச்சோளத்தை விதையை போட்டுட்டு இந்த அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்னு நினச்சோம்னா வயல்களில் அதுக்கு வந்து டைம் வந்து 1 மாதம் எடுத்துக்கும். ஆனால் நம்ம இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பசுமை குடிலில் வந்து வளர்த்தணுன்னா நமக்கு 1 வாரம், அதாவது 8 நாட்கள், 1 வாரம் முடிஞ்சு 8வது நாள் அல்லது 9வது நாள்லேயே உங்களுக்கு 1 அடி உயரமுள்ள பசுந்தீவனம் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பசுந்தீவனம் வந்து எப்படி பார்த்திங்கன்னா 1 கிலோ மக்காச்சோள விதைகள் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 5 முதல் 6 கிலோ மக்காச்சோள பசுந்தீவனம் நமக்கு கிடைக்கும் 1 வாரத்தில். சொன்னணுன்னா 8 நாட்களில் வந்து நம்மளுக்கு 6 கிலோ உள்ள மக்காச்சோள பசுந்தீவனம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உற்பத்தி செய்யப்பட்ட பசுந்தீவனம் மக்காச்சோள பசுந்தீவனங்களை ஒரு நல்ல கறவை மாடுகளுக்கு 10 கிலோ வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு வந்து பசுந்தீவனம் உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டிய செலவு வந்து குறையும், அடுத்ததாக நகர்ப்புறங்களில் வந்து கறவை மாடுகள் வைத்திருப்போருக்கு வந்து பசுந்தீவன உற்பத்திக்கு வந்து நிறைய செலவாகும். ஏன்னா நம்ம பசுந்தீவனம் தோட்டங்களில் உற்பத்தி செய்து அதை எடுத்துகிட்டு வரணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து பொருள் இழப்பு ஏற்படும். ஸோ இந்த தொழில்நுட்பம், ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பம் மூலம் நம்ம பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்து கறவை மாடுகளுக்கு கொடுப்பதனால் நகர்ப்புறங்களில் வந்து கறவை மாடு வளர்ப்பிற்கு மிக மிக ஒரு இன்றியமையாத தொழில்நுட்பம்னு சொல்லலாம். ஏன்னா கிராமப்புறங்களில் வந்து உங்களுக்கு நிலம் நிறைய கிடைக்கும், ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு கறவை மாடுகள் இருக்கும், அதனால் கொஞ்சம் எளிமையாக அவங்க வந்து பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்துக்கலாம். ஆனால் நகர்ப்புறத்தில் நம்ம கறவை மாடுகள் வளர்ப்போருக்கு பசுந்தீவனம்ங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனுடைய விலையும் அதிகம், உற்பத்தி செலவு அதிகம், நிறைய காரணிகளால் அவ்வளோ அளவுக்கு அவங்களால போதுமான அளவுக்கு கொடுக்க முடியல. ஸோ பால் உற்பத்தி குறையுது. அதுக்கு நம்ம வந்து ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மூலமா 450 சதுர அடியில் ஒரு பசுமை குடில் அமைத்து அதில் நம்ம வந்து பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்து நம்ம கறவை மாடுகளுக்கு கொடுக்கலாம். இதன் மூலம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 450 சதுர அடி இடம் இருந்தால் போதும், ஒரு டன் அளவுக்கு அவங்களால பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்யப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்குவேன். ஸோ இது வந்து நகர்ப்புறத்தில் வந்து ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாக பார்க்கப்படுகிறது. கிராமப்புறங்களை விட இந்த தொழில்நுட்பம் அதிக அளவு பயனுள்ளதாகவும் நகர்ப்புறத்தில் உள்ள கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு இருக்குது. ஸோ அனைத்து விவசாய கறவை மாடு வளர்க்கும் விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த எளிமையான ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்து உங்களுடைய கறவை மாடுகளுக்கு போதுமான அளவு பசுந்தீவனங்களை கொடுத்து பால் உற்பத்தியை அதிகரிப்பதோடு இனப்பெருக்க திறனையும் அதிகரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை முனைவர் சித்ரா அவர்கள் கூறிய ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை பற்றி விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.